எனது அன்பிற்கும் மதிப்பிற்குரிய தமிழீழ மக்களே, இன்றைய நாள் வணக்கத்திற்குரிய நாள். ஆயிரம் ஆயிரம் சுதந்திர சுடர்களாக எமது விடுதலை கோவிலை அலங்கரித்து நிற்கும் எமது மாவீரர்களுக்கு இன்று நாம் வணக்கம் செலுத்தி கௌரவிக்கும் புனித நாள். இன்றைய நாள் சாவுக்கு கலங்கியலும் சோக நாள் அல்ல, அன்றி துயரத்தில் உறைந்து போகும் துக்க நாளும் அல்ல. இன்று தியாகிகளின் திருநாள். ஒரு சத்திய இலட்சியத்திற்காக தம் இன்னுயிரை ஈகம் செய்த எம் இனிய வீரர்களை இன்று நாம் எமது நெஞ்ச பசுமையில் நினைவு கூர்ந்து கௌரவிப்போம். அவர்களது வீரத்திற்கும் அது உயர்ந்த தியாகத்திற்கும் தலைகுனிந்து வணக்கம் தெரிவிப்போம். ஈடுணியற்ற ஈகங்கள் மூலம் விடுதலைக்கு நாம் கொடுத்த விலை அளப்பெற்றது. எமது மக்கள் இறைமை பெற்று பெருமையுடன் வாழ வேண்டுமென்ற இலட்சியத்திற்காக எமது மாவீரர்கள் புரிந்த தியாகங்கள் உலக வரலாற்றில் ஒப்பற்றவை. எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு போராட்டத்திலும் நிகழாத அற்புதமான அர்ப்பணிப்புகள் எமது மண்ணில் எமது காலத்தில் எமது போராட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. மானிட வரலாறு கண்டிராத ஒரு வீர காவியம் எமது மண்ணில் படைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக தமிழரின் விடுதலை எழுச்சி நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த விடுதலை தீயை அணைத்துவிட எமது எதிரியோடு கைகோர்த்து நின்று எத்தனையோ சக்திகள் எத்தனையோ வகையில் அயராது முனைந்து வருகின்றன. இதனால் எமது சுதந்திர இயக்கம் காலத்திற்கு காலம் பல சரிவுகளை, பல திருப்பங்களை, பல நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. எந்தவித உதவியுமின்றி, எவரது ஆதரவுமின்றி, எமது பலத்திற்கு மிஞ்சிய பாரிய சக்திகளுக்கு எதிராக நாம் தனித்து நின்று போராட நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம். இதனால் விடுதலைக்கு நாம் கொடுக்கும் விலை மிக பெரிது. தமது உயிரையே விலையாக கொடுத்து தமிழரின் தேச சுதந்திர தீயை அணையாது காத்து வருபவர்கள் மாவீரர்கள். எனவே மாவீரர்களை எமது தாயக விடுதலையின் காவற் தெய்வங்களாக நாம் கௌரவிக்க வேண்டும். நீண்டதாக தொடரும் எமது விடுதலை பயணத்தில் நாம் பல நெருப்பு ஆறுகளை நீந்தி கடந்துள்ளோம். இந்த அக்னி பிரவேசத்தில் நாம் அடிந்து போகாமல் நிலைத்து நிற்பதற்கு எமது இலட்சிய உறுதிதான் காரணம். அடக்குமுறைக்கு ஆளாகி இன அழிவை சந்தித்து நிற்கும் எமது மக்களுக்கு தன்னாட்சி கோரி நாம் பறித்து கொண்ட இலட்சியம் நேரானது, சரியானது, நியாயமானது. அன்றிலிருந்து இன்று வரை நாம் எமது கொள்கையை உறுதியாக கட்டி நிற்கிறோம். எமது இலட்சியமே எமது மலையான பலம். அந்த மலையான பலத்தில் நாம் நிலையாக நிற்பதால்தான் எமது இயக்கத்திற்கு ஒரு தனித்துவமும் முக்கியத்துவமும் சிறப்பான சரித்திரமும் உண்டு. தமிழீழத்தில் அதிர்ந்த அரசியல் பூகம்பங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஏனைய தமிழ் குழுக்களின் இலட்சிய கோட்டைகள் தகர்ந்து போயின. எமது உறுதியை மட்டும் எந்த ஒரு சக்தியாலும் உடைத்துவிட முடியவில்லை. தமிழீழ மண்ணை முழுமையாக விழுங்கிய இந்திய படையெடுப்பு அன்று எமது உறுதிக்கு பெரும் சவாலாக எழுந்தது. அன்றைய அந்த வரலாற்று சூழலில் ஒரு உலக வல்லரசின் இராணுவ வல்லாதிக்கம் எம்மை பலமாக நெருக்கிய பொழுதும் நாம் எமது இலட்சியத்தை தளரவிடாது நெஞ்சுறுதியுடன் போராடினோம். ஆபத்தான கட்டத்தில் உறுதிதான் எமது இறுதி ஆயுதமாக இருந்தது. அந்த ஆன்மீக பலத்துடன் உலகின் மிகப்பெரிய ஆயுத பலத்தை எம்மால் எதிர்கொள்ள முடிந்தது. இன்று நாம் ஒரு புதிய சவாலை சந்தித்து நிற்கிறோம். ஒரு புதிய ஆக்கிரமிப்பு போரை எதிர்கொண்டு நிற்கிறோம். எமது வரலாற்று பகைச்சக்தியான சிங்கள பௌத்த பேரினவாதம் சந்திரிக அரசு என்ற நிறுவன வடிவம் கொண்டு தமிழினத்திற்கு எதிராக இன அழிப்பு போர் ஒன்றை நடத்தி வருகிறது. சிங்களத்தின் முழுப்படை பலத்தையும் ஒன்று திரட்டி வடகுலத்தில் தமிழரின் வரலாற்று நிலங்களை ஆக்கிரமித்து நிற்கிறது. பெரிய தொகையில் படையணிகளையும் பெரிய அளவில் வெடிபொருள் சக்தியையும் பயன்படுத்தி புலிகளின் படை வலுவை அளிப்பதுதான் இந்த ஆக்கிரமிப்பு போரின் முக்கிய இராணுவ மூலோகமாக அமைந்தது. ஆயினும் இந்த குறிக்கோளை அடைவதில் சிங்கள இராணுவம் படு தோல்வியையே சந்தித்திருக்கிறது. நான்கு புறமும் கடல் சூழ்ந்த குடாநாட்டு பகுதியில் புவியியல் ரீதியாக எமக்கு பாதகமான நிலப்பரப்பில் பெரும் மரபு வழிச் சமர்களை தொடுத்து எமது படைவலிவை அளிக்க இராணுவம் திட்டமிட்டது. இந்த சூழ்ச்சிகர திட்டத்தை நாம் நன்கறிவோம். ஆகவே எதிரியின் இராணுவ பொறைக்குள் சிக்கிவிடாது மிகவும் சாதுரியமாக போரிட்டு தந்திரோபாயமான படை நகர்வுகளை மேற்கொண்டு எமது படை வலுவை சீர்குலையாது நாம் பாதுகாத்தோம். இதன் காரணமாக ஜாழ்ப்பாண சமரில் இராணுவத்தின் முக்கிய மூலோபாயம் கைகூடவில்லை என உறுதியாக சொல்லலாம். கெர்லா போர் முறையை கையாளும் ஒரு விடுதலை இயக்கம் பெரும் உயிர்ச்சேதத்தை தவிர்க்கும் நோக்கில் படையணிகளை பின்னகர்த்துவதும் சில நிலப்பகுதிகளில் கட்டுப்பாட்டை இழப்பதும் தோல்வியை குறிக்காது. இதனை ஒரு தற்காலிக பின்னடைவாகவே கொள்ளலாம். படை வலுவையும் போராட்ட உறுதியையும் தக்க வைத்து கொண்டால் எமக்கு சாதகமான புறநிலை சூழலில் நாம் தெரிவு செய்யும் நேரத்தில் தாக்குதல்களை நடத்தி எதிரியின் படை வலுவை எம்மால் அளிக்க முடியும். இதனால் இழந்த பிரதேசங்களையும் நாம் மீட்டெடுப்பது சாத்தியமாகும். முல்லைத்தீவில் நாம் ஈட்டிய மகத்தான இராணுவ சாதனை இதற்கு ஒரு சிறப்பான உதாரணமாகும். இத்தாக்குதலில் சிங்கள படைகளுக்கு பாரிய உயிர்ச்சேதத்தை விளைவித்து எதிரியின் படைவலுவை பலவீனப்படுத்தியதோடு இழந்த பிரதேசத்தையும் நாம் மீட்டெடுக்க முடிந்தது. எமது படைவலுவை நாம் வைத்துக் கொண்டதால்தான் இந்த வெற்றியை எம்மால் ஈட்ட முடிந்தது. அத்தோடு எமது படைவலுவையும் நாம் மேலும் பலப்படுத்த முடிந்தது. சமாதானத்திற்கான போர் என்றும் தமிழரை விடுதலை செய்யும் படையெடுப்பு என்றும் பரப்புரை செய்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆக்கிரமிப்பு போர் தமிழரின் அமைதியை குலைத்து தமிழரை அகதிகளாக்கி தமிழரை அடிமைகளாக்கி தமிழரின் சமூக பொருளாதார வாழ்வை சீரழித்து தமிழருக்கு என்றுமில்லாத பெரும் அவலத்தை கொடுத்திருக்கிறது. சமாதான தத்துவம் பேசி உலகத்தை ஏமாற்றிய போதும் இது தமிழருக்கு எதிரான போர் என்பதை சந்திரிக அரசு நடைமுறையில் காட்டியுள்ளது. ஜாழ்ப்பாண குடாநாடு ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வலயங்களாக துண்டு போடப்பட்டு மண்மேட்டு அரண்களும் முட்கம்பி வேலிகளும் மூளைக்கு மூளை காவற் சாவடிகளுமாக காட்சி தரும் தமிழரின் இப்புகழ்மிக்க வரலாற்று மண்ணில் ஒரு இராணுவ பயங்கரவாத ஆட்சி நடைபெறுகிறது. கைதுகளும் சிறை வைப்பும் சித்திரவதைகளும் பாலியல் வல்லுறவுகளும் கொலைகளும் காணாமற் போதலும் பின் மனித புதைகுழிகளுக்குள் கண்டெடுக்கப்படுவதுமாக நிகழ்ந்து வரும் கோரமான சம்பவங்கள் ஒரு உண்மையை புலப்படுத்தி காட்டுகிறது. அதாவது இராணுவ ஆட்சி நடைபெறும் தமிழ் பகுதிகளில் மிக மோசமான ஒரு இன அழிப்பு கொள்கை மறைமுகமாக செயல்படுத்தப்படுகிறது என்பதையே இது காட்டுகிறது. ஆக்கிரமித்த பகுதிகளில் நிகழும் அட்டூழியங்களும் மற்றும் பரவலாக தென்னிலங்கையில் நடைபெறும் தமிழர் விரோத நடவடிக்கைகளும் சந்திரிகா அரசின் உண்மையான இனவாத முகத்தை அம்பலப்படுத்தி காட்டுகிறது. முந்தைய இனவாத அரசுகளை விட சந்திரிகாவின் ஆட்சிகூடம் தமிழரின் தேசிய ஆன்மாவை ஆழமாக புண்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சந்திரிகா அரசு தமிழருக்கு நீதி வழங்கப் போவதில்லை என்பதையும் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்போவதில்லை என்பதையும் நாம் ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்து கொண்டோம். சமாதான பேச்சுக்களின் போது சந்திரிகா அரசு கடைபிடித்த கடுமையான போக்கும் விட்டுக்கூடாத மனப்பாங்கும் எமக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. தமிழரின் சாதாரண வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யும் அற்ப சலுகைகளை மறுத்து இராணுவத்தின் மேலாதிக்க நலன்களை பேண முனைந்ததால் அன்றைய பேச்சுக்கள் அர்த்தமற்றதாக முடிவிட்டது. இராணுவ பலத்திலும் இராணுவ அணுகுமுறையிலும் இராணுவ தீர்விலும் நம்பிக்கை கொண்டிருந்ததால் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கூடாது. பேச்சுக்கள் முடிவடைவதற்கான புறநிலைகளையும் சந்திரிகா அரசு உருவாக்கியது. தமிழர் தாயகத்தில் இராணுவ மேலாதிக்கத்தை நிலைநாட்டி ஆயுத அடக்குமுறையின் கீழ் தமிழர்களை ஆட்சி புரிய வேண்டும் என்பதே அன்றும் இன்றும் இந்த அரசின் ஆழமான அபிலாசையாக இருந்து வருகிறது. இராணுவவாதமும் இனவாதமும் மேலோங்கி நிற்கும் இந்த அணுகுமுறையானது இனப்பிரச்சினையை என்றுமில்லாதவாறு சிக்கலாக்கியுள்ளது. சமாதானத்தின் கதவுகளை இறுக மூடியுள்ளது. போரை விரிவுபடுத்தி தீவிரமாக்கியுள்ளது. சிங்களத்தின் பொன்மியத்தை சீரழித்துள்ளது. ஒட்டுமொத்தத்தில் சந்திரிகாவின் அரசாங்கம் இன்று மீள முடியாத ஒரு நெருக்கடிக்குள் சிக்கப்பட்டு நிற்கிறது. சந்திரிகாவின் சமாதானத்திற்கான போர் தமிழரின் தேசிய வாழ்வை சீரழித்து இருப்பதுடன் முழு இலங்கையையுமே பேரழிவிற்குள் தள்ளி வருகிறது என்பதை சர்வதேச சமூகம் இன்று உணரத் தொடங்கியுள்ளது. விரிவடைந்து செல்லும் போருக்கும் இராணுவ கடும் போக்கிற்கும் எதிராக உலகத்தில் இருந்து எழும் அழுத்தத்தை திசை திருப்பும் நோக்கில் சந்திரிகா அரசு சமாதான சமிக்கைகளை விடத் தொடங்கியுள்ளது. மூன்றாம் தரப்பு மத்தியத்துவம் என்றும் புலிகளுடன் பேச தயார் என்றும் சமீபத்தில் அறிக்கைகளை விட்டு வரும் சந்திரிகா புலிகள் இயக்கம் ஆயுதங்களை சரணடைவு செய்ய வேண்டும் என்ற கேலிக்கூத்தான நிபந்தனையை முன்வைக்கிறார். எந்த ஒரு தன்மானமுள்ள விடுதலை இயக்கமும் இத்தகைய அவமதிப்பூட்டு நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தமிழரின் தேசிய விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்றும் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி முன்னெடுக்கும் எமது விடுதலை இயக்கத்தை பயங்கரவாத அமைப்பு என்றும் சர்வதேச உலகில் தீவிர பரப்புரை செய்து உள்நாட்டிலும் வெளி உலகிலும் எமது இயக்கத்திற்கு தடை விதிக்க இந்த அரசு பகிரத முயற்சிகளை செய்து வருகிறது. அதேவேளை ஒரு ஆண்டிற்குள் புலிகளை ஒழித்து கட்டுவோம் என அறைகூவல்களை விடுத்து போரை தொடர்வதற்கு படைகளை தயார் நிலைப்படுத்தியும் வருகிறது. இந்த சூழலில் சந்திரிகா சமாதானம் பற்றி பேசுவது எமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. நாம் சமாதானத்தின் விரோதிகள் அல்லர். அன்றி சமாதான வழியில் பிரச்சினையை தீர்ப்பதற்கு எதிரானவர்களும் அல்லர். நாம் வேண்டுவது உண்மையான சமாதானத்தையே. எமது மக்கள் எமது மண்ணில் நிம்மதியாக சுதந்திரமாக அந்நிய தலையீடுகின்றி அமைதியாக வாழ்ந்து தமது அரசியல் வாழ்வை தாமே தீர்மானிக்கக்கூடிய உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையே நாம் விரும்புகிறோம். இந்த சமாதான வாழ்வை தமிழருக்கு வழங்க சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகள் இணங்குமா என்பது சந்தேகத்திற்குரியது. இன விரோதமும் ஆதிக்க வெறியும் இராணுவ தீர்வில் நம்பிக்கையும் கொண்ட எந்த ஒரு சிங்கள அரசும் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு சமாதான வழியில் தீர்வு காணப் போவதில்லை. தமிழீழ மக்கள் வரலாற்று ரீதியாக கண்டுகொண்ட உண்மை இது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் பாதுகாவலனாகவும் அரசியல் பிரதிநிதியாகவும் விளங்கும் சந்திரிகா அரசு இனப்பிரச்சினைக்கு தீர்வு கண்டு தமிழ் மக்களுக்கு உண்மையான சமாதான வாழ்வை உருவாக்கி கொடுக்கும் என நாம் நம்பவில்லை. இந்த நம்பிக்கை இனத்தின் அடிப்படையில் தான் நாம் மூன்றாம் தரப்பு நடுநிலையை நாடினோம். எதிர்காலத்தில் சமாதான பேச்சுக்கள் சாத்தியமாவதானால் அது சர்வதேச மத்தியஸ்தத்துடன் நடைபெற வேண்டும் என ஒரு வருடத்திற்கு முன்னரே நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் சந்திரிகா அரசு அப்பொழுது எமது யோசனையை கருத்தில் எடுக்கவில்லை. மாறாக வடபுலத்தில் ஆக்கிரமிப்பு போரை விஸ்தரித்து இன நெருக்கடியை மோசமாக்கி சமாதான பேச்சுக்கான சூழ்நிலையை கெடுத்தது. தமிழர் மண்ணை ஆக்கிரமித்து அந்த ஆக்கிரமிப்பை இராணுவ மேலாதிக்க நிலையாக கருதி அதனை தனக்கு அனுகூலமான அழுத்தமாக பாவித்து பேச்சுக்களை நடத்த சிங்கள அரசு எண்ணலாம். ஆனால் எம்மை பொறுத்தவரை இவ்விதமான பேச்சுவார்த்தை சுதந்திரமானதாக சமத்துவமானதாக அமையாது. ஏனெனில் இராணுவ பலத்தை துருப்பு சீட்டாக வைத்து எமது மக்களின் உரிமைகளுக்காக பேரம் பேச முயலும் ஒரு அரசிடம் நாம் நீதியை எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் இராணுவ ஆக்கிரமிப்பின் அழுத்தம் நீங்கிய சுமூகமான இயல்பு நிலைகளில் பேச்சுக்கள் நடைபெறுவதை நாம் விரும்புகிறோம். படைகளை விலக்குதல், நெருக்கடியை தணித்தல், இயல்பு நிலையை தோற்றுவித்தல் ஆகியன அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னிகழ்வாக அமைதல் அவசியம் என்பதே எமது நிலைப்பாடாகும். இப்பிரச்சனைகள் பற்றி பேசியோர் உடன்பாடு காணவும் நாம் தயாராக இருக்கிறோம். எமது நியாயமான நிலைப்பாட்டை சந்திரிகா அரசு ஏற்றுக்கொள்ளும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாதமானது காலம் காலமாக இராணுவ மேலாண்மையில் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இராணுவ பலத்து நிழலின் கீழேயே சந்திரிகாவினது ஆட்சியும் நடக்கிறது. எனவே இராணுவ பலத்தை கைவிட்டு தார்மீக பலத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் தமிழர் பிரச்சினையை தீர்க்க சந்திரிகா அரசு முன்வருமா என்பது சந்தேகத்திற்குரிய விடயமே. சிங்கள ஆட்சியாளரிடம் கை நீட்டி நின்று நாம் எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நாமே எமது உரிமைகளை போராடி வென்றெடுக்க வேண்டும். போராடாது, இரத்தம் சிந்தாது, சாவையும் அழிவையும் சந்திக்காது, தியாகங்கள் புரியாது எந்த ஒரு தேசமும் விடுதலை பெற்றுக் கொண்டதாக வரலாறு இல்லை. ஆகவே நாம் போராடுவோம். எமது இரத்தத்தை வெளியாக கொடுத்தும் எமது இலட்சியத்திற்காக போராடுவோம். வெற்றிகளை ஊக்கமாக எடுத்து பின்னடைவுகளை சவாலாக ஏற்று நாம் தொடர்ந்து போராடுவோம். எவ்வித இன்னல்கள் வந்தாலும் எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கை இழக்காது நாம் தொடர்ந்து போராடுவோம். எமது மண்ணிலிருந்து சிங்கள படைகளை விரட்டும் வரை, எமது தேசத்திற்கு விடுதலை கிட்டும் வரை, எமது மக்களுக்கு விடிவு ஏற்படும் வரை நாம் உறுதி தளராது துணிந்து போராடுவோம். ஆக்கிரமிப்பாளனின் அடக்குமுறைக்கு ஆளாகி அவலக்குரல் எழுப்பி நிற்கும் எமது நேசத்துக்குரியவர்களின் துயரக் கண்ணீரை துடைப்போம் என உறுதியெடுத்து மாவீரர்களுக்கு இன்று எமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்.